கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதன் படியாக இன்றைக்கு த ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் அட்வென்ட் என்று சொல்லுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து நாம் சிந்திப்பதற்காக கொடுக்கப்படுகிற காலம் இது. இந்த முதல் வருகை இந்த இரண்டாவது வருகைக்கு அநேக காரியங்களில் ஒத்து காணப்படுகிறது. முதல் வருகையின் போது ஆண்டவர் வருவதை குறித்து முன் அறிவித்திருந்தார்கள், அதற்கு ஆயத்தம் சொல்லி வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் வந்தபோது யாருமே அவரை ஏற்றுக்கொள்வார் இல்லை. எனவே தான் அவர் மெய்ப்பர்கள் முதலாவது இந்த செய்தி பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய இரண்டாம் வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த இரண்டாம் வருகைக்கும் இந்த முதல் வருகைக்கும் உள்ள சில ஒற்றுமைகளில் ஒன்றுதான் முதல் வருகையிலும் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த எச்சரிப்பு. இரண்டாம் வருகைக்கும் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விழித்து காணப்பட வேண்டும், விழித்திருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 13:34 ஆண்டவர் இதை குறித்து சொல்லுகிறார். இதோ ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், கிருபை வரங்களை தந்திருக்கிறார், ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், அதிகாரங்கள் தந்திருக்கின்றார். ஆண்டவர் தந்திருக்கிற இவைகளில் நாம் இன்றைக்கு விழித்து காணப்படுகிற ஒரு ஜாமக்காரனை போல இருக்கிறோமா, இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உக்ரானத்துவம் என்று சொல்லுவார்கள் வேத புஸ்தகத்தில், த ஸ்டுவர்ட்ஷிப் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு. அதனுடைய பொருள் என்னவென்றால், என்னிடத்தில் ஒரு தாளந்தை கத்த தந்திருப்பாரையானால் இந்த ஒரு தாளந்தை நான் அவரிடத்தில் திருப்பி கொடுப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அல்ல. ஐந்து தாளந்தை தந்திருப்பாரையானால் ஐந்து தாளந்தை திருப்பி கொடுக்க அவர் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. ஐந்தை பத்தாக்க வேண்டும், ஒன்றை இரண்டாக்க வேண்டும். எனவே தான் நான் விழித்திருக்கிறேனா என்கிறதை நாம் சிந்திக்க வேண்டும். என்னென்ன விதத்தில் நான் விழித்திருக்க தேவன் சொல்லுகின்றார்? முதலாவது நாம் பார்க்கும்போது ஜபத்தில் விழித்திருக்கும் ஜாமக்காரத்தை. ஆண்டவருடைய வருகை சமீபம், நம்முடைய திருச்சபையும் ஜபத்தில் விழித்திருக்க வேண்டும். ஏன் ஜாமக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஏசாயா 58 ஆண்டவர் சொல்லுவார், சத்தமிட்டு கூப்பிடு, அமைதியாயிராதே, சத்தமிட்டு கூப்பிடு. அவர்கள் செய்கிற உபவாசம் சரியான உபவாசம் அல்ல என்று சொல். அவர்கள் எப்படி தங்களை திருத்திக் கொண்டு சரியான உபவாசம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். உரத்த சத்தத்தோடு கூப்பிடு, அமைதியாயிராதே. ஜபத்தில் இடைவிடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, ஸ்தோத்திரத்தோடு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுக்காக என்று பவுல் அப்போஸ்தலன் இந்த திருச்சபையை பார்த்து கேட்கிறார், பவுலாகிய எனக்காக ஜெபியுங்கள் என்று. நான் அதைத்தான் உங்களிடத்திலே வைக்க விரும்புகின்றேன். திருச்சபை ஜபியாவிட்டால் ஊழியக்காரன்களிலிருந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாது. திருச்சபையினுடைய ஜபந்தான் முக்கியம். ஒரு ஊழியக்காரனுடைய எந்த விதமான வார்த்தையோ, அவனுடைய இரவு பகல் பிரயாசங்களோ முக்கியம் அல்ல. அதை காட்டிலும் திருச்சபையாருடைய ஜபம் முக்கியம். எனவே தான் சொல்லுகிறேன், பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். அடுத்த வருடத்திலே நாம் பிரவேசிக்க இருக்கும் போது ஒன்றை எச்சரித்து சொல்லுகிறேன், ஜபிப்போம், கூடி ஜபிப்போம், முழு இரவு ஜபிப்போம், அடிக்கடி ஜபிப்போம், ஜபம் இல்லாத திருச்சபையில் எந்த ஒரு பலனையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. பவுலே சொல்லுகிறார், எனக்காக ஜபியுங்கள், எனக்காக ஜபியுங்கள். பவுலுடைய ஊழியம் என்று சொல்லும் போது மிக உன்னதமான ஒரு ஊழியக்காரர் அவர். அவரே சொல்லுகிறார், எனக்கு ஜபம் வேணும்னு. அப்ப நான் எவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும், யோசித்து பாருங்க. கூடி ஜபியுங்க, ஊழியருக்காக ஜபியுங்க, ஒருபோதும் ஊழியன் வழி தவறி போகக்கூடாது என்று ஜபியுங்க. ஊழியக்காரனுடைய வாயின் வார்த்தைகள் கிருபை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று ஜபியுங்கள், ஜபிக்க வேண்டும். ஜபிக்கின்ற ஒரு திருச்சபையாக காணப்படுவோம். தொடர்ந்து லூக்கா 21 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது, 34-36 வாசிக்கும் போது, உலகத்தின் எந்த நாட்டுக்கும் பொருந்தாமல் இந்த தேசத்துக்கு மட்டும் பொருந்துகின்ற வார்த்தைகள் அது. எந்த தேசத்திலும் எந்த பகுதிகளில் எடுத்துக்கிட்டாலும் அநேக ப்ராப்ளம்ஸ் இருப்பது, நாம் வாழ்கின்ற இந்த தேசத்தில் அது குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதில் எச்சரிப்பாக சொல்லியிருக்கிறவைகள் இங்கு பெருகி காணப்படுகிறது. என்னது? இருதயங்கள் பெரும் துண்டியினால். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16 எடுத்து வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசின் மூலம் இஸ்ரவேல், சமாரியா, எகிப்து இந்த தேசங்களை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஏன் சோதோமுடைய பாவம் இஸ்ரவேலுடைய பாவத்தை விட குறைவானது? ஆண்டவர் சொல்லுவார், பாவத்தில் குறைவு பெருகு என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், சோதோமின் பாவம் இஸ்ரவேலின் பாவத்தை காட்டிலும் குறைந்தது, சோதோமை காட்டிலும் இஸ்ரவேல் பாவம் செய்கிறது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா அதுல விபச்சாரம் இருக்காது, இஸ்ரவேல்ல வேசித்தனம் இருக்காது. ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, சோதோமின் பாவம் என்னவென்றால், சோதோமின் பாவத்தை சொல்லுவார், பெரும் திண்டி அல்லாவிட்டால் அவர்கள் சுக போகமாக புசித்து வாழ்ந்தார்கள். எப்போது ஒரு சுகபோகமான ஒரு உணவு, ஒரு சாப்பாடு, ஒரு நிறைவு இருக்கிறதோ நாம் தான் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இந்த பெரும் திண்டி என்று சொல்லுவது மிக எச்சரிப்பான ஒன்றாக இருக்க வேண்டும். புசிக்கக்கூடாது என்றல்ல, புசிக்கும் போது நாம் எப்படி புசிக்கிறோம் என்பது முக்கியம். பங்குகள் அனுப்ப வேண்டியது முக்கியம், பிறரை குறித்து எண்ண வேண்டியது முக்கியம். இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பெருந்திண்டி. பெருந்திண்டியோடு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? வெறி. அதோடு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? லௌகீக பாரங்கள், கவலைகள். இவைகளினால் பாரப்படாத படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே ஜபத்தில் நாம் விழித்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீன மாம்சத்துக்கு ஜப வீரர்கள் தேவை. ஆண்டவர் கெத்செமனி தோட்டத்தில் ஜபிப்பாங்க, ஜபிக்கும் போது சீஷர்கள் தூங்குவாங்க. உண்மையை சொல்லுகின்றேன், நான் சில சகோதரர்களோடு பேசும்போது அவர்கள் சொல்வார்கள், ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க, நான் நின்றுட்டே தூங்குவேன். யாராவது தூங்குவீங்களா நின்றுட்டு தூங்குறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. அப்படித்தானே ஒருத்தர் சொன்னார், நான் நின்றுட்டே தூங்குவேன்னாரு. அதை ஏன் இங்க சொல்றேன்னா, அவர் சொன்ன போது நான் மட்டும் இல்ல இருந்தேன், வேற ஆட்கள் இருந்தாங்க, நான் நின்றுட்டே தூங்குவேன் அப்படின்னாரு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு பல காரியங்களில் ஈடுபட்டு, சரி சாப்பிட்டாங்களா தெரியாது, வியாழக்கிழமை அவங்க அந்த பந்தி அமர்ந்தாங்க, இதை தவிர்த்து அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னே தெரியல. பார்த்துட்டீங்க, அவங்க நைட்டு வருது, விடிய காலம் ஆகுது, 11 மேல தூங்காம என்ன பண்ணுவாங்க? பகல் முழுவதும் ஓய்வு இல்லை, ஓய்வே இல்லை, ஆண்டவரோடு காணப்படுகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எம்மா மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. ஒரு மணி நேரம் அதைத்தான் நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறேன். ஆண்டவர் கேட்கிறார், ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜபிக்க கூடாதா? இந்த ஜப வேளைகள் நமக்கு தேவை பிரியமானவர்களே. காரணம் என்ன? மாம்சம் பலவீனமானது, ஆனால் ஆவி உற்சாகமானது. இந்த ஆவி உற்சாகம் இல்லையானா நம்முடைய ஆராதனை நம்முடைய சகலமும் வீணாய் போய்விடும். எனவே உற்சாகம் உள்ள ஆவிக்கு எது முக்கியம்? ஜபம். ஃபன் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. உற்சாகம் உள்ள ஆவி வேணும்னா ஜபம். இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நமது ஆண்டவர் எவ்வளவோ அக்கறை உள்ளவர் பார்த்துருங்க, எவ்வளவோ அக்கறை உள்ளவர். ஒருவேளை ஒரு பப்பட் ஷோ காட்டுனா இவங்க நைட் முழுசும் முழிச்சிருந்து ஜபிப்பாங்க, அதை ஆண்டவர் நமக்கு சொல்லணும்னு இருந்தா அன்னைக்கு என்ன காட்டியிருப்பாரு? கெத்செமனே தோட்டத்தில் பப்பட் ஷோ காட்டியிருப்பார். ஏன்னா அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. சிலவங்க சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ஃபன் தேவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபன் வேணும்னா ஃபன்னை கொடுத்துருப்போம். சிலவங்க நினைப்போம் இல்லையா, அடிக்கடி கேம்ஸ் போடணும், 10 நிமிஷத்துக்கு பிறகு கான்சன்ட்ரேஷன் இல்லைப்பா, அப்போ 11வது நிமிஷம் என்ன செய்யணும், ஒரு கேம் அப்படி போட்டால் இவங்க தூங்காமல் இருந்திருப்பாங்கன்னு நினச்சிருந்தாருன்னா ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? கேம் போட்டிருப்பார். அவருடைய எண்ணம் என்னன்னா, ஒரு மணி நேரம் இவனுங்க முழிச்சிருந்து ஜெபம் பண்ணணும், அதுக்கு என்ன தேவையோ கொடுத்திருப்பார். ஆனா அவர்களால் இருக்க முடியல, தூக்கம், அவ்வளவு தூக்கம் பார்த்துக்கங்க. வேத புஸ்தகத்துல நிறைய பேர் இதையே ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லுவோம். என்னன்னு சொன்னா, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு, அதுல விசேஷம் என்னன்னா எங்க தூங்குறான்னு அர்த்தம். அது பார்க்கணும். நீங்க இப்ப சர்ச்சில் தூங்குறாங்கன்னு வைங்களேன், இது கர்த்தர் கொடுக்கறது நித்திரையா? வண்டி ஓட்டும் போது தூங்குறாங்க, சிலவங்க பைக் ஓட்டிட்டு தூங்குறாங்க. இந்த வண்டி ஓட்டி தூங்குறதாவது பரவாயில்ல, பைக் ஓட்டிட்டு தூங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இது கத்து கொடுக்கறன்னு தெரிய நம்ம ஜோமனும் பாரமா. காரணம் என்னன்னா, வண்டி ஓட்டும் போது தூங்குறாங்கன்னா யாருக்காக ஜோமனும் நீங்க? இப்ப நான் வண்டி ஓட்டுறேன், ஓட்டும் போது தூங்குறேன்னு வச்சுட்டுங்களேன், நீங்க யாருக்காக ஜோமனும்? எழுத்தாப்புல வரவங்களுக்காக ஜோமனுங்க. பாவம், அவங்க வந்து அன்னைக்கு ஒரு ட்ரீமோட வருவாங்க. அதனால எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, இவன் பாவி, என்ன செய்ய போறான், வண்டி ஓட்ட போறான், தூங்குவான், ரோட்டில் போறான், மற்றவங்களை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணணும். எதுக்காக நான் இதை சொல்லுகிறேன்னா, மாம்சம் பலவீனமானது, அதனால ஆவி உற்சாகமா இருக்க. பைபிள் வாசிக்கும் போது தூங்காம வாசிக்க முடியுதா? தியானம் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது தூங்காம தியானம் பண்ண முடியுதா? ஜபிக்கும் போது தூங்காம இருக்க முடியுதா? இல்லைன்னா ஏதோ சம்திங் நமக்கு பிரச்சனைன்னு அர்த்தம், ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அதனால தான் இந்த குழுக்களாக சேர்ந்து ஜபிக்கும் போது இதை ஓவர் கம் பண்ண முடியும். அதனால தான் ஜீசஸ் செய்தாங்க, 11 பேரையும் ஒதுக்கி விட்டுட்டு 3 பேரை கூட்டிட்டு போய் சொல்றாரு, நீங்க உட்கார்ந்து ஜபம் பண்ணு, நீங்க அங்க இருந்து ஜபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் குழுக்களாக இருந்து ஜபம் பண்ணும்போது 1 மணி நேரம் ஜபிக்கலாம் நீங்க. அந்த 1 மணி நேரம் ஜபிக்க முடியலன்னா உங்களுடைய ஆவி பலவீனமானதுன்னு அர்த்தம். பலவீனமா இருக்கக்கூடாது, மாம்சம் பலவீனமானது, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளதுன்ட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார். தொடர்ந்து பாருங்க, எபிரேயர் 13:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் செய்யும் ஊழியர். இது என்னை ரொம்ப பாதிக்கின்ற ஒரு வசனம். ஏனென்றால் இதுல எப்படி ஆக்கியம் சொல்லுகிறார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்களாம் அப்படின்னு சொன்னா, இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல, புதிய ஏற்பாட்டுல அவர்கள் விழித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இது ஒரு எச்சரிப்பு ஊழியக்காரர்களுக்கு. நாங்கள் விழித்திருக்கிறோமா? எதற்காக? திருச்சபை மக்களுக்காக, உங்கள் ஆத்துமாக்களுக்காக. அப்படி விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடல்ல, சந்தோஷத்தோடு இந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று அந்த எபிரேயர் சொல்லுகின்ற. நமக்கு இந்த நாட்களில் விழித்திருந்து ஜபிக்கக்கூடிய ஊழியர்கள் தேவை, ஊழியர்கள் தேவை. நீங்கள் எனக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும், ஆனால் நான் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு கவனிங்களேன், நான் இன்னைக்கு ஜெனரல் ஒரு பிரேயர் பண்ணலாம், எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அல்லட்டா நான் முழங்கால நிற்கும் போது ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பிப்பேன், அதுதான் என்னுடைய ஜபம். ஒவ்வொரு வீட்டின் காரியங்களையும் குறித்து ஜபித்து ஜபித்து, எனக்கு தெரியும் இத்தனை பேர் நம்ம திருச்சபையில் இருக்கிறாங்கன்னு தெரியும், அவங்களுக்காக ஜபிப்பேன். ஆனால் இன்னைக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக யார் ஜபிக்க முடியும் வல்லமையாக? பாஸ்டர் ஜபிக்க முடியும் அப்படித்தானே?
சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக வல்லமையா யாரால ஜெபிக்க முடியும்? பாஸ்டரால் முடியாதா? பாஸ்டரால் முடியாதா? இதுதான் பாருங்க, ஆத்மாக்களுக்கு பொறுப்பு என்று சொல்லுவது. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படி ஜெபிக்கணும்? தூங்கி தூங்கி ஜெபிக்கணும். என்ன இருக்குது பைபிள்ல? விழித்திருந்து ஜெபிக்கணும். யாருக்காக? இப்ப நம்ம சண்டே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அஞ்சு பிள்ளைகள் இருப்பாங்க, மேக்சிமம் மூணு பிள்ளைகள், ஏழு பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க. இந்த ஏழு பிள்ளைகளுக்காகவும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரி, இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்காக யார் ஜெபிக்கணும்? பெற்றோர் ஜெபிக்கணும். பியூட்டிஃபுல். பெற்றோர் ஜெபிக்கணும். ஆனா டைரக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஜெபிக்கணும் இல்லையா? சரி, அவங்களுக்காக யார் ஜெபிக்கணும்? பாஸ்டர் ஜெபிக்கணும். சரி தானே? சபையார் ஜெபிக்கணும். புரியுதானு சொல்றது? இது வந்து ஒருவன் ஜெபிக்கிற ஒரு ஜபம் அல்ல. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இருக்குது, அதற்கு யார் ஜெபிக்கணும்? அந்த பொறுப்பாளர்கள் ஜெபிக்கணும். இசை அமைக்கிறவர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்காக. இப்ப நான் ஜெபிப்பது பொதுவாக ஜெபிப்பேன், ஆனால் குறிப்பிட்ட இப்ப ஃபெல்லோஷிப்புக்காக ஜெபிக்கிறவர்கள், நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க முடியும். பைபிள் ஸ்டடிக்காக ஜெபிக்கிறவர்கள், ப்ளூமிங்டன்ல ஒரு ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறோம், அந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிறவர்கள் ப்ளூமிங்டனுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். எனவே இது வித்தியாசமான காரியம். உங்களை நடத்துகிறவர்கள் என்று சொல்லும் போது ஒருவன் அல்ல, ஒருவன் அல்ல, நீங்க பங்கு கொள்ளுகிற ஊழியங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து கவனிங்க, வேத புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அப்போஸ்தலர் 20 பவுல் அப்போஸ்தலன் ஒரு போதகர். அவர் திருச்சபைகளை ஸ்தாபித்து ஒரு ஊழியர் அவர். ஆனால் அவர் என்ன கேட்கிறாருன்னா, திருச்சபையில் உள்ள மூப்பர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க வேணும், ஊழியர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க வேணும். என்ன சொல்றாரு பாருங்க, அந்த மூப்பர்ல பார்த்து சொல்றாரு, எப்பா நான் போக போறேன், மந்தைய தப்ப விடாத கொடிதான ஓனாய்கள் வர இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்களை சின்ன பின்னமாக்க போறாங்க என்று கண்ணீரோடு அழுது ஜெபித்தார். அந்த மூப்பர் இடத்துல சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபிங்க, நீங்க வந்து விழித்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லுகிறார். எனவே நம்முடைய திருச்சபையில் மூப்பர்கள் விழித்திருக்கணும், ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசும்போது கவனிச்சுடுங்களேன், இப்ப சில காரியங்கள் நீங்க செய்யும்போது, இப்போ ஒரு கேம் வாட்ச் பண்றோம்னு வச்சுடுங்களேன், எவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணுவீங்க? சும்மா நீங்க பேசலாம், அதுல ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஒரு கிரிக்கெட் கேம் பாக்குறீங்க, எவ்வளவு நேரம் வாட்ச் பண்ண முடியும்? சரி, ஃபைவ் மினிட்ஸ் வாசிக்கும் பார்க்க முடியுது. பியூட்டிஃபுல். ஒரு பேஸ்கெட் பால் கேம் பாக்குறீங்க, எவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணுவீங்க? அதுக்கு பிறகு அடுத்த கேம் ஒண்ணு இருக்குது, பாப்பீங்களா? இல்ல, கேக்குறேன், சில டைம்ல இந்த பேஸ்பால் வந்து ஒரு கேம் கேன்சல் ஆச்சுன்னா தொடர்ந்து என்ன செய்வாங்க? ரெண்டு கேம் போடுவாங்க இல்லையா? வாட்ச் பண்ண முடியுதா? சும்மா கேக்குறேன், நீங்களே சொல்லுங்களேன். இப்ப வந்து 3 hours, 5 hours இதெல்லாம் ஈஸியா பண்றீங்க, ஈஸியா பண்றீங்க. ஜபத்துல 3 hours இருக்க முடியுமா? ஆராதனையில 3 hours இருக்க முடியுமா? ஏதோ வியாதி பார்த்துக்கோங்க, நம்ம வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா ஆண்டுடைய காரியம் சொல்லிட்டு வரும்போது நேரத்தை குறைக்கிறோம், இருக்க முடியல. அப்ப ஆவியில் ஏதோ பிரச்சனை பார்த்துக்கோங்க, வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல். இதுல பாருங்களேன், பவுல் அப்போஸ்தலன் என்று சொல்றாரு, தேவாவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் போது என்ன சொல்லுவார்னு சொன்னா, ஆதி அன்பை இழந்து போன திருச்சபை. பிரியமானவர்களே, கண்ணீரோட நாம் காணப்பட தேவன் சொல்லுகிறார். அப்புறம் கவனிங்க, வெளிப்படுத்தல் 16:13-14 வரைக்கும் நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, இந்த காலம் திந்தி வருது, ஆனால் இப்போதே இதனுடைய நிழல் காணப்படுகிறது. எந்த திருச்சபை எடுங்களேன், கிறிஸ்தவங்களை எடுங்களேன், அற்புதம் எதிர்பார்க்குறோமா இல்லையா? அடையாளங்கள் எதிர்பார்க்குறோமா இல்லையா? அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ பெரிய காரியங்கள் நடைபெற்றதுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யான
அற்புதங்களை செய்கிற பிசாசுகள், பிசாசுகளின் ஆவிகள் இருக்கின்றது. அற்புதங்களை செய்யறது யாரு? இந்த வசனத்தின்படி அற்புதங்களை யார் செய்யற? அதான் ரெண்டு இது பற்றி போட்டேன். எப்படி இருக்குது? அற்புதங்களை யார் செய்யற? பிசாசின் ஆவிகள் செய்கிறது. அப்போ இதை நீங்களும் நானும் அடையாளம் கண்டு கொள்ளணும். காரணம் என்னன்னு சொன்னா, இன்னை அடையாளங்களுக்கு மக்கள் விழுகிறாங்க, அற்புதங்களுக்கு விடுக்கிறாங்க. நம்ம திருச்சபை அதுல விழுந்து போகக்கூடாது. காரணம் என்ன? வசனம் மட்டும்தான் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நிலைத்திருக்க கூடியது. கடைசியாக குடிய வஞ்சகம் என்று வேதத்துல 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 சொல்லப்பட்டிருக்கு. அந்த குடிய வஞ்சகம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆவியை தருவாராம். என்ன ஆவினா? பொய்ய நம்பிக்கை, நீ உண்மையை நம்பாத. அப்ப நான் சொல்லுவேன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நமக்கு நம்ப முடியாது. ஏன்னா கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பது உண்மை. எதை நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா, அற்புதங்கள் செய்வது தேவன், உடன் நம்பிடுவோம். காரணம் என்ன? அற்புதங்கள் செய்கிறது யாரு? இப்பதான் வாசித்தோம், பிசாசன் ஆவிகள். இன்னைக்கு நீங்க இதை ஞாபகத்தில் வைங்க. பேதுருவை பார்த்து இயேசு சுவாமி என்ன சொன்னார்னு சொன்னா, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்னார். யூதாஸ் வந்த போது என்ன சொன்னார் தெரியுமா? சிநேகிதனே என்று சொன்னார். ஆனா என்ன சொல்லியிருக்கணும்? மாறி சொல்லியிருக்கணும். பேதுருவை பார்த்தோன்னா எப்படி சொல்லியிருக்கணும்? என் சிநேகிதனே, நீ ஏண்டா இப்படி தப்பு பண்றேன்னு சொல்லியிருக்கணும். இல்ல, கடிந்து கொண்ட யூதாஸை பார்த்து, யூதாசுக்குள் இருப்பது யாரு? யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். பிசாசு வாரான். அந்த பிசாசு வாரவனை பார்த்து சொல்றாரு, சிநேகிதனே என்று சொன்னார். நீங்களும் நானும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஊழியக்காரன் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ, பிசாசு நாவிகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இதை இன்றைக்கு நம்புவதற்கு தேவன் அந்த பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான வஞ்சகத்தின் ஆவியை அனுப்புகின்ற, இதை அடையாளம் கொள்ள ஆட்கள் தேவை. பிரியமானவர்களே, ஆண்டுடைய 2வது வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் தயவு செய்து ஜபத்தில் விழித்திருப்போம், பொல்லாத ஊழியக்காரர்களுக்கு விழித்திருப்போம், எச்சரிப்பாக இருப்போம், வஞ்சகங்களுக்கு விழித்திருப்போம், எச்சரிப்பாக இருப்போம், பிசாசின் ஆவிகளுக்கு விழித்திருப்போம், எச்சரிப்பாக இருப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.